இது நம்மளோட இடம், நீங்களும் நானும் மட்டும்தான் இங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்கிள் ஆண்டி டே தம்பி ராஜா நம்ம இங்க என்ன வேணாலும் பேசுவோம்ல. நான் எதையுமே உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லாம இருந்திருக்கா ஃபர்ஸ்ட் வந்து இங்க தானே சொல்லுவேன். என்ன அப்படின்னா ரொம்ப இட்ஸ் அ சேஃப் ஸ்பேஸ், இந்த இடத்துல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம், அதனால மனம் விட்டு அப்படின்ற மாதிரி தான் நானும் என்ன நினைச்சுப்பேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். நடந்தது அது நேத்துக்கு எடுத்துருமாச்சு, ஏழு வாட்டி தும்பினேன் அப்படின்ற மாதிரி இருமல் தும்மல் விக்கல் வாழ்க்கையில் வரும் சிக்கல் மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன்ல. பார்த்தா ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ முன்னாடி நான் பயங்கர கஷ்டப்பட்டு பயங்கர இம்பார்ட்டண்டா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இங்க வந்து நான் உங்ககிட்ட சொன்னதை திடீர்னு பார்த்தா கட் பண்ணி ஊர் ஃபுல்லா போட்டாங்க. நான் எனக்கு வந்து பஞ்சு மிட்டாய் சொல்றேன் அண்ணா அப்படின்னு, என்ன அப்படின்னா இதை பார்த்து இங்க பாருங்க நம்ம பச்சை சட்டையில பேசினது எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா என்ன இது எதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஸ்தம்பிச்சிட்டேன். நம்மக்குள்ள நம்ம பேசும்போது நம்மக்குள்ள நம்ம இருக்கும்போதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே இது, எப்படி டப்புன்னு நான் உங்ககிட்ட பேசினது. இப்ப எல்லாருக்கிட்டையும் போகும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டம் தான் ஆயிட்டேன். நம்ம இந்த மீட் அண்ட் கிரீட் எல்லாம் பண்ணோம்ல நாலு நாள் முறுக்கா இருக்கும் போது, அப்ப நான் வந்து மீட் அண்ட் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டேன், இடம் டைம் எல்லாம் நான் சொல்றேன், டேட் எல்லாம் சொல்றேன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒன்னு இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல அதுக்கப்புறம் வேற என்னது மெயில் எல்லாம் வந்து வர மெசேஜ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா அண்ணா நீங்க வந்து இந்த டேட்டு இந்த பிளேஸ் எல்லாம் வந்து வேற எங்கேயும் போஸ்ட் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால எங்கேயும் வரக்கூடாது, இந்த ஷோல மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அங்க போட்டீங்கன்னா கிரிக்கெட் கமெண்ட் கேட்கறவங்க படம் பாக்குறவங்க எல்லாருமே வருவாங்க, இது வெறும் எக்ஸ்க்ளூசிவா நம்மளுக்கு கொண்டு இருக்கணும் அப்படின் போது எனக்கு அப்படியே சிலுத்திருச்சு. அன்புல நம்மளோட பயங்கரமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால எந்த பேசினாலும் உங்ககிட்ட ஒண்ணிதான் சொல்லணும் நினைப்பா பார்த்தா இன்னைக்கு ஊருக்கே போயிடுச்சே, எனக்கு வருத்தம் பாய் அப்பா. மறக்கம் அண்ட் வெல்கம் டு நாலு நாள் முருக்கன் வித் மீ ஆர்ஜே பாலாஜின்னு சொல்ற டைம்ல இருந்து இந்த பச்சை சட்டையா இது மாறி உங்ககிட்ட நான் வார வாரம் பேசும்போது பிரத்யேகியமா எனக்கு உள்ள இருக்கிறத உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு இருக்கும். ஓகே, சப்போஸ் நீங்க கேக்குறீங்கன்னா நீங்களும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, யார்கிட்ட வேலை சொல்லக்கூடாது. இட்ஸ் ஆல் சீக்ரெட் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பச்சை சட்டை வித் மீ ஆர்ஜே பாலாஜன். சென்னையில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் 12th முடிச்சோடனே சேரணும் அப்படின்ற ஜென்ரேஷன், அதாவது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷன். 12th முடிச்சியா என்னப்பா பண்ணேன் இன்ஜினியர், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் பயாலஜி இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காலேஜில், இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல காலேஜில் நல்ல மார்க் எடுத்து இன்ஜினியரிங் சேர்ந்தான். பா இவன் என்னடா இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கானேன்ற மாதிரி நான் ஸ்தம்பிச்சிருக்க வியந்திருக்கேன் இந்த பையனை பார்த்து. இவனை எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸுக்கு ஒரு வாட்டி எனக்கு கூட்டின்னு போக வந்தான். வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவங்க கூட அவங்க காலேஜ் அதான் இன்ஜினியரிங் காலேஜில் எங்கே இருக்கும் பழைய ஜோக்குன்றீங்களா, அதான் ரொம்ப தூரத்தில் தானே இருக்கும் பாகிஸ்தான் பக்கத்தில் நான் முன்னாடி சொல்லுவேன், ஆனால் இது 10 வருஷம் முன்னாடி ஒரு சமையா ஒரு பெரிய கம்பெனில சம பேக்கேஜோட பிளேஸ் ஆயிட்டான். டிபிக்கல் ஒரு 90s கிட்டா இல்ல 2K கிட்டா, 90s கிட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அவன் வேலைக்கு சேர்ந்த ஒரு 2-3 வருஷத்துலயே சம குரோத், அந்த இடத்துல வந்து பாக்குற எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருச்சு, அவன் பண்ற வேலை எக்ஸ்ட்ராடினரி, கம்பெனிக்கு இவனால பல புதிய நல்ல டீல்கள் பிசினஸ்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைச்சு ஒரு 3 வருஷத்துல என்னடா ஜாவா சுந்தரேசான்ற மாதிரி பிரைவேட் ஜெட் ஒண்டி வாங்கல, அது ஒண்டி அவனுக்கு கிடைக்கல, அந்த தவிர மீது எல்லாமே இருந்ததுன்ற மாதிரி திடீர்னு சிங்கப்பூருக்கு அனுப்புவாங்க ஆபீஸ்லேருந்து, அமெரிக்காவுக்கு 2 வாரம் போயிட்டு வருவான், யூகேக்கு 2 வாரம் போயிட்டு வருவான், இவ்வளோ நல்ல பேரோட ஒரு 3 வருடங்கள் உருண்டோடி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது 2012-13 அந்த டைமில் வந்து அவன் ஆஃபீஸில் ஆன்சைட்டு, அதாவது இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் இருக்கும்ல இந்த ஃபாரினில் வேலை செய்கிறது அந்த மாதிரி, அமெரிக்காவா இல்லை எந்த நாடு, ஆ அமெரிக்கா தான் கரெக்டு, அமெரிக்காவுக்கு இவன் என்ன பிளானில் இருந்தானா, இவன் வேலைக்கு சேரும்போதுலேயே சொன்னான் எனக்கு என்ன, நான் கொஞ்ச நாள் இங்கே வேலை செய்வேன், அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா அப்பாவையும் கூப்பிட்டுக்கிற மாதிரி தான் பிளான், எனக்கு அங்கே தானா அங்கே தானா எனக்கு அமெரிக்கா தானா அப்படின்ற மாதிரி ஃபாரினில் செட்டில் ஆகுறது தான் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய எய்மாவே இருந்தது. இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஆப்வியஸாக இவனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது, ஏன் எனக்கு இவ்வளோ பளிச்சு ஞாபகம் இருக்குன்னா கரெக்டாக இது நடந்துட்டு இருக்கும்போது அவனோட ரொம்ப அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கோயில், சின்ன வயசுலேருந்து நான் இந்த கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு என்னையும் கூட்டு போனான். ஒரு ரெண்டு வாட்டி நானும் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. அவன் என்ன நான் இல்லாமல் அவன் எக்கச்சக்க வாட்டி போயிருப்பான். இதே விஷயத்துக்காக போய் வேண்டிக்கிறான், எனக்கு தான் கிடைக்கணும், ஏன் உனக்கு தான்டா கிடைக்கணும், அவ்வளோ வேலை பண்ணியிருக்கடா, கண்டிப்பாக கிடைக்கும்டா, அந்த மாதிரிலாம் நாங்கள் எல்லாருமே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். செம்மையாக அந்த ஆன்சைட் வேலை செம்ம, எனக்கு அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக அந்த நாளைக்கு அந்த மீட்டிங்கை உட்கார வச்சு சொல்கிறாங்க அப்படின் போது முன்னாடி நாளைக்கு நானும் அவன் பஞ்சமிட்டாய் அப்போ கிடையாது, அவனோட ஃப்ரெண்டு வேறு யாரோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றோம். அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தா அவனுக்கு கிடைக்கல ஆன்சைட்டு. அமெரிக்கா வாட் ஹேப்பன், இவன் தான் டாப் பர்ஃபார்மர், கிட்டத்தட்ட ஒரு 734 ரீசன் ஏன் இவனுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக சொல்லிட்டாங்க. 734 ரீசன் எப்படி எத்தனை நாள் கண்ணுக்கு தெரிலனா, நம்மளுக்கு வேணும் சம்பள உயர்வு வேணும்னு கேட்கும்போது அப்ரைஸில் உட்காரும்போது தான் நம்ம பண்ண நொட்டை நொல்லை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்மள சூப்பர், நீ தான் எல்லாருமே ஏய் நீ எப்படி தெரியுமா அப்படின்னு வந்து என்னன்னா, நம்ம 18 மணி நேரம் வேலை செய்கிறோம், பயங்கரமாக வேலை செய்கிறோம், சூப்பர், பயங்கர டீம் ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர், பிளே, இவன் வந்து பயங்கர இந்த எல்லாரையும் இந்த எனர்ஜியே எடுத்து அப்படிலாம் பேசினேன். எனக்கே இதெல்லாம் நிறைய வாட்டியான இருக்கு. அப்பெல்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ ஹவு மச் சேலரி யூ வான், ஐ வாண்ட் 20%, வாட் 20%, யூ நோ வாட் யூ டிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் குறைய சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எக்கச்சக்க குறைகளை சொல்லி இவனுக்கு ஆன்சைட் கிடைக்கல. இவன் வந்து முதல்ல ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஒரு மாதிரி உடஞ்ச குரலில் பேசி அதுக்கப்புறம் கோவப்பட்டு அந்த ரூமில் இருக்கிற பாட்டில்லாம் எடுத்து உடச்சி ஒரு மாதிரி ரொம்ப அக்லியாக முடிஞ்சுது அந்த மீட்டிங்கை. அன்னைக்கு ஈவினிங் என்ன பார்க்கணும்னு நினச்சா அவன் பார்க்க முடியல. அடுத்த நாளைக்கு அவனை பார்க்கும்போது இது 5 நிமிஷம் முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நம்ம எப்படி இருப்போம், அதே அளவுக்கு ஃபியூரியஸாக அடுத்த நாளைக்கு நான் அவனை பார்க்கும்போது இருந்தான். நான் சொன்ன பரவாயில்லடா விட்றா, நீ ஆன்சைட் கிடைக்கலாம், இன்னொரு வாட் ட்ரை பண்ணலாம், அடுத்த வாரம் இல்லைண்ணா நான் வேலையை விட போகிறேன் அண்ணா. ஏய் என்னண்ணா, ஆனால் வேலையை விட போகிறேண்ணா அண்ணா, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் இருக்க முடியாது, கரெக்டாக நான் ஹேண்டில் பண்ணல, அவங்களும் என்னை கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி பயங்கர டிசப்பாயிண்டடாக சொன்னால், சரி கோவத்தில் ஏதோ பேசுகிறான் அப்படின்னு நினச்சேன். வேலையை விட்டான் அதே மாதிரி. இது 2013 நினைக்கிறேன், ஆமாம் 2013 தான் தட் இயர் ஐ ஹேட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ், தியா வல்சைனும் குமார். இந்த இயர் ஆஃப் 2013 ஐ மேட் மை ஃபிலிம் டெபுனோ, தட் டெபு ஆல்சோ ஹேப்பன் இந்த சேம் இயர், ஸோ ஐ ரிமெம்பர் தட் அண்ட் ஆல். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கப்புறம் இந்த பையனோட எப்போ ட்ராவல் பண்ணாலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, சின்ன வயசுலேருந்து போன கோயில், அந்த கோயில் வழியாக அவன் போகாதீங்கன்னு, தயவு செஞ்சு அங்கே அந்த வழியாக போகாதீங்க, வேறு வழியாக போங்க, வேறு வழியாக போங்கன்னு. ஏன்னா அவனுக்கு பயங்கர கோவம், நம்ம இவ்வளோ ஆசையாக எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு விஷயம், அதை எனக்கு கிடைக்காம பண்ணிட்டே, நான் உங்ககிட்ட எவ்வளோ கேட்டேன் நீ எனக்கு கொடுக்காம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு செம்ம கோவம் அவனுக்கு. ஆனால் நான் நினச்சேன் கொஞ்ச நாளில் சரியாகும் கொஞ்ச நாளில் சரியாகும்னு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு நான் அந்த பையனோட எப்போ போனாலும் வேணுட்டே கேட்பேன், டே அந்த கோயில் போய் சாமி கொண்டு போகலாம்ல, நான் சும்மா இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் இப்படி சொல்லுவான், சில நேரத்தில் நான் வேணுட்டே பண்ணாதீங்கண்ணா போங்கண்ணா அண்ணா, டே அந்த ரைட்டு டே அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு இப்படி பேசுவான். இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா வேலையை விட்டான், சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்தான், இங்கே சென்னையில் இல்லை பெங்களூர் போயிட்டு. உடனேலாம் இல்லை, ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு, 2016 அந்த மாதிரி டைமில் ஆரம்பித்தான், 16 2017 எனக்கு அது எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் 2-3 வருஷம் அவன் வந்து சின்ன சின்னதாக வேறு எதுவும் இல்லாமல் பண்ணிட்டு 2016-17 பெங்களூரில் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சாஃப்ட்வேர் தான் ஆரம்பித்தான். ஓகேவா, கதையின் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இப்போது லாஸ்ட் வீக்கு இந்த பையன் $20 மில்லியன் அவனோட ஸ்டார்ட் அப் கம்பெனியை வித்துட்டான். $20 மில்லியன் அப்படின்னா 2 × 4 இந்த ஆன் வச்சா 1,000,000 to 10,00,000 $8.5 கோடி வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய்க்கு அவன் கம்பெனியை விற்று, அதுவும் வித்ததோட வித்த அவ்வளோதான் ஓகே கம்ப வெளில போங்க அப்படி இல்லை, 3 இயர்ஸ்க்கு அவன் அந்த கம்பெனிலேயே இருந்து அங்கே எப்படி இந்த ஆப்ரேஷன்லாம் செட் பண்ணி கொடுத்தா அதுக்கும் அவனுக்கு ஃபீஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே செட் ஆனதுக்கு அப்புறம் ஈ கேன் கம் அவுட். ஆனால் இப்போதைக்கு $20 மில்லியன் அவன் கூட வந்து 2 friends அப்படின்னா எவ்வளோ, 160 கோடியில் 3 பேருக்கு தானா, ஆளுக்கு 50-55 கோடி ரூபா, ஆமா ஆமா அங்கிள் ஆமா. ஒரு 2013 ஒருத்தனை அமெரிக்காவுக்கு வேலைக்கு அனுப்பாம அந்த கம்பெனி வேற ஒருத்தங்களை அனுப்பிச்சதுனால கோவப்பட்டு போங்க வாணா எனக்கு இந்த வேலையே அப்படின்னு சொல்லி விட்டு, அதனால இருக்கிற ஊந்துதல் மூலமா நானே ஒண்ணு பண்றேன் பார் அப்படின்னு ஒண்ணு பண்ணி, இப்ப பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ 55 கோடி ரூபாய் அவன் கையில் வரா மாதிரி ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணி அதை விற்று, இப்போ என்னன்னா இப்போ அடுத்ததாக ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் அப்புக்கு இப்போவே ஐடியாலாம் வச்சிருக்கேன், ஆனால் 3 வருஷம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் இதை டெவலப் பண்ணுவேன்ற மாதிரி ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இந்த பையன் இந்த ஒரு நியூஸோட சென்னைக்கு வந்து அப்படியே நானும் பஞ்சு மிட்டாயும் அப்படியே உச்சி முகிர்ந்து அவனை பார்த்து பயங்கர சந்தோஷத்தில், அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கோடி அப்படின்னு பஞ்சு மிட்டாய் கேட்குறான், பஞ்சு மிட்டாய்க்கு இப்போ தான் அவனை தெரியுமே, ஆனால் நானும் அவன்கிட்ட நிறைய கிஃப்ட் எல்லாம் கேட்டிருக்கேன், இன்னும் வரவே இல்லைடா, இப்போ தான் டீல் சைன் ஆயிருக்கு, வரத்துக்கு லேட் ஆகும் நான் வந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, இதோ இதுக்கு போற வழியில தான் வந்து நாங்க மந்தவெளியை தாண்டி போனோம் அந்த கோயிலுக்கு. மந்தவெளியில் மந்தவெளின்னு சென்னையில் ஒன்று இருக்கு. தம்பிடே நீ திடீர்னு விருதுநகர்லேருந்து திண்டுக்கல்லேருந்து தூத்துக்குடியிலேருந்து கேட்டுருக்கேன்னா, தங்கச்சி நீ தம்மா, மந்தவெளின்னு சென்னையில் ஒரு ஏரியா இருக்குது ஓகேவா, மயிலாப்பூர் மந்தவெளியெலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மந்தவெளியில் ஒரு ஜங்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பஸ் டெர்மினஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து பஸ் டெப்போ இருக்கும். அந்த டெப்போவை ஒட்டி ரோடு முனையிலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். ஒரு பிள்ளையார் இருப்பார். என் வீடு வந்து திருவான்மையூரில் இருந்தது. ஸோ திருவான்மையூர்லேருந்து 1C அந்த மாதிரிலாம் பஸ்ஸை பிடிச்சி நான் ஸ்கூலுக்கு வருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜங்ஷனில் பஸ் லெஃப்ட் எடுக்கும்போது ரன்னிங்லேயே அப்படியே இறங்கிட்டு வேணாம், ரன்னிங்ல இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி அந்த சொன்னல அந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் சைடு போனா என்னோட ஸ்கூல். அங்க தான் நான் 11th 12th படிச்சேன், 9th 10th 11th 12th 4 வருஷம் படிச்சேன். சோ அப்படி இருக்கும்போது இந்த 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம், அதான் அந்த கதை ஊருக்கே தெரியும், நான் ஃபெயில் ஆயிட்டேன். அந்த எக்ஸாமுக்கு ஒழுங்காவே நான் படிக்கல. மொத்தமா வந்து 5 யூனிட்ல 3 யூனிட் படிச்சா போதும், கண்டிப்பா 143 150 மார்க்கோ வருது அப்படின்ற மாதிரி நான் என் மைண்ட்லயே அந்த ப்ளூ பிரிண்ட் பேப்பர்லாம் வச்சு கால்குலேஷன் போட்டு, மீதி 2 யூனிட் ட்ரிக்னோமெட்ரி இன்டெகிரல் கால்குலஸ், அது ரெண்டுமே எனக்கு வராது, அதனால அப்படியே விட்டேன். அது ரெண்டுத்தையும் அப்படியே விட்டுட்டு 3 யூனிட் படிச்சேன். அந்த 3 யூனிட்டை முழுசா படிச்சு கர கண்டவனால தான் அந்த மொத்த மார்க்கையும் வாங்க முடியும்ல. அந்த 3 யூனிட்டையும் மூக்கால லைட்டா அப்படி உறிஞ்சிட்டு அரைகுறையா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகும்போதே தெரியும் நம்ம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல, நம்ம கண்டிப்பா விட்டு எனக்கு இந்த பேப்பர் ஃபெயில் ஆயிடும் போல இருக்கே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ரன்னிங்ல இறங்கி ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த பிள்ளையார், அவர் என்னோட ஃபேவரட் பிள்ளையார். ஏன்னா 9th அந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்து டெய்லி காலையில அவரை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். அது ஒரு நம்பிக்கை எனக்கு, டெய்லி காலையில போகும்போது அவரை பார்த்துட்டு போவேன், ஏதாவது வேணா அவர்கிட்ட கேட்பேன், அவர் எனக்கு கொடுப்பாருன்ற மாதிரி நான் ரொம்ப பாண்டிங்ல இருந்த ஒரு பிள்ளையார் ஓகேவா. அந்த சாமி கிட்ட போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணி அப்படி நின்று அப்படியே ரோட்ல நிக்கிறேன், கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணி வருது என்னையே அறியாம. ஏன்னா நான் அண்டர் ப்ரிப்பேர்டு, 12th பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் என் வாழ்க்கையே இதுலதான் இருக்கு கடவுளே, நான் எப்படியா பாஸ் ஆகணும் கடவுளே, என்னை காப்பாத்தி என் கூட இருந்து யாராவது எனக்கு காட்டவாது விடு, ஃப்ரண்ட்ல இருக்கிற எஸ் பாலாஜி காமிச்சா கூட நான் பாஸ் ஆயிடுவேன், ஏதாவது பண்ண கடவுளே அப்படிலாம் வேண்டிக்கிட்டு இந்த பிளாக் கலர்ல ஒரு கறி இருக்கும்ல அதுல போயிட்டு பாலாஜி 12th பாஸ் அப்படி சொல்லி எழுதி அப்படி சாமியை வந்து கும்பிடுறேன். அதாவது எக்ஸாம்பிள் லேட் ஆகுது அதெல்லாம் எதுவும் இல்லை, அடுத்து அந்த 10 நிமிஷத்துக்கு அவரை கும்பிட்டு அப்படி வேண்டிக்கிட்டு அப்படி போய் எழுதுறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே பேப்பரை பார்த்தோட இன்னும் கொஞ்சம் கண்ணீர் மோட்டர் போட்ட மாதிரி வருது. ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த பையனை கேட்கறான், டேய் பாலாஜி காட்டுறேன், எனக்கே தெரியலடா எனக்கே டைம் இல்லை அப்படின்றான். பின்னாடி இருக்கிற வேற யாரு, பின்னாடி யாரும் உட்காந்து பாலசுப்ரமணியம்னு ஒரு பையன் நினைக்கிறான். அந்த பையனை கேட்கறேன், ப்ளீஸ் ஸ்டாப் மேம் இஸ் வாட்சிங் அப்படின்றான். மேம் இஸ் வாட்சிங்கா, சரி ஓகே. என் பிரின்சிபல் வராங்க, பிரின்சிபல் ரவுண்ட் வந்தோடனே வாட் வை ஆர் யூ கிரையிங் அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஸ்கூலோட 10% ரிசல்ட் போயிடும்ல அந்த கவலை, தெரியல யாரையா பார்த்தாது எழுதான்றாங்க. மேம் ஓகே மேம், யாரும் காட்ட மாட்டேன்றாங்க, நான் அவங்க கிட்ட எப்படி ஓப்பனா சொல்றது, அந்த பயத்துல உட்காந்து எழுதுறேன். பார்த்தா எழுதி முடிச்சுட்டு சாயங்காலம் எங்க ஏரியா திருவான்யூர்ல போய் டோட்டலா நான் ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க எல்லாம் காலேஜ் போயிட்டானுங்க, 1 இயர் எனக்கு சீனியர்ஸ், அவங்களோட உட்காந்து இது பண்ணிருக்கிறேன். கணக்கு போட்டு பாக்கிறேன், இழுத்து புடிச்சு அப்படி கணக்கு போட்டாலே 63 தான் வந்தது. என்ன 63 தான் வருது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் சொல்றாங்க, ஏ லாஸ்ட் இயர் எங்களுக்கும் இப்படிதான் இருந்தது, கிரேஸ் மார்க் போட்டுருவாங்க, 60 மேல வந்தாலே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்பெல்லாம் சொல்லும்போது மனசுக்கு ஆறுதலா தெரியுது, ஆனா நம்ம இவ்வளவு தாராளமா மார்க் போட்டாலே 63 தானே வருது, எப்படி இது 70 வரும், அப்படி ஏதாவது 200 எடுத்தா பாஸ் ஓகேவா அப்படி இருந்ததா. ரிசல்ட் வருது, நான் ஃபெயில், 43 தான் எடுத்திருந்தேன், 43. நான் கணக்கு இழுத்து பிடிச்சி போட்டதுல 63 வந்தது, ஆனா நியாயமா போட்டிருக்காங்க, 43 வந்திருக்கு ஃபெயில். அப்ப எனக்கு அந்த பிள்ளையார் மேல ஒரு கோவம் வந்தது, பயங்கரமான கோவம். அதாவது நான் படிக்கல, ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல, அதெல்லாம் எனக்கு கோவம் வரல, ஆனா அந்த பிள்ளையார் மேலதான் கோவம் வந்து, கடவுளே நான் அவங்ககிட்ட கேட்டு என்ன இப்படி பண்ணிட்டு நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு என் கூட படிச்சவங்க எல்லாம் போயிட்டாங்க காலேஜுக்கு, ஆனா இங்க நான் எப்படி இருக்கேன், மொட்டை அடிச்சு அரைகுறையா வளர்ந்த மண்டையோட டொக்கு விழுத வாயோட அந்த பாலிய காலத்துல இளம் காலத்துல ஒரு பருக்களோட ஃபெயிலும் ஆன ஒரு பையனோட யாரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பா, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நடு ரோட்ல இருக்கேன், வீட்டுல எங்க அம்மா வேற இதை வந்து நான் ஃபெயில் ஆனதையே எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டாங்க, அதாவது நான் பயங்கரமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்ற அளவுக்கு ஊர் ஃபுல்லா ஏமாத்தி சொல்லுங்கிறாங்க. இது எங்க ஏரியால மந்தவெளியிலேயே, அப்ப திருவான்யூர்ல வீடுன்னு சொன்னல, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு கபால்னு வீடை மாத்தி கீழ்பாக்கத்துக்கு வேற ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்படி மொத்த குடும்பத்தோட ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் மாறும்போது மன கவலையோட அந்த பிள்ளையார் மேல சமக்கம், ரொம்ப வருஷத்துக்கு இந்த கோவம் இருந்துட்டே இருந்தது. காலேஜ் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வீட்டுல உட்காந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் காலேஜ் படிச்சு சம்மந்தமே இல்லாம எதுக்கு கோயம்புத்தூர் போறோம்னு தெரியாம கோயம்புத்தூர்ல போய் பிஜி படிக்கும்போது ஏதாவது ஒரு டஃப் டைம் வாழ்க்கையில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பிள்ளையார் ஞாபகம் வருவாரு, சே என்ன பாஸ் ஆகிருந்தானா, என்ன ஒண்டி பாஸ் ஆயிருந்தான போ கடவுளே அப்படின்ற மாதிரி. திடீர்னு ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று போயிட்டு, அந்த இப்போ எப்போ 2013-14-15 தெரியல எனக்கு வருஷம்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நைட்டு ஒரு 11:30 ஆளே இல்லாமல் ரோடு இருக்கும்போது அப்படி அந்த ரோடை தாண்டி போயிட்டு இருக்கேன். அதே மந்தவெளி டெப்போன்னு சொன்னால நிறைய அந்த பல்லவன் பஸ் அந்த பிடிசி பஸ் எல்லாம் வந்து எம்டிசி பஸ்ஸா அதெல்லாம் வந்து ரோட்லேயே நிற்கும். நைட் ஆனால் அந்த மாதிரி டைமில் ஆள் இல்லாத அந்த ரோட்டில் அந்த வண்டியில் போயிட்டு இருக்கேன். ஒரு வண்டி யாரோ கார் அமைச்சிருக்கிறாங்க காலேஜ்லேருந்து, அதில் போயிட்டு இருக்கேன். நான் வண்டி தான் அப்படி பார்க்கும்போது அந்த கோயில் தெரிஞ்சுதா அப்படியே அந்த கோயிலை பார்க்கறேன். கண்ணு முன்னா எனக்கு அந்த காலேஜில் அன்றைக்கி நடந்த ஞாபகம் வந்தது. ஒரு 10,000 பேர் என் முன்னாடி இருக்கிறாங்க. நான் ஸ்டேஜில் இருக்கேன். நான் என்ன பண்ணாலும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஆஹா, என்ன மாதிரி ஒரு லைஃப் நம்ம வாழறோம், எப்படி இருக்கு இந்த லைஃப், செம்மையா இருக்கு கடவுளே, ஆஹா இதுக்கு தான் நீ அன்றைக்கி அப்படி பண்ணியா, தேங்க்ஸ் கடவுளே, தேங்க்ஸ் கடவுளேன்ற மாதிரி அப்போ எனக்கு நிறுத்தி அந்த தேங்க்ஸ் சொல்றதுக்கு வந்து அந்த நேரத்தில் தோணல, அதோட தாண்டிட்டோம் அந்த இடத்துல. பட் அந்த நேரத்தில் ரியலைஸ் ஆச்சு, நான் அன்னைக்கு ஒன்று கேட்டேன் உங்ககிட்ட, நீ எனக்கு கொடுக்கல, எனக்கு இது வேணும், எனக்கு இது பண்ணு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன், நீ கொடுக்கல. ஆனால் நீ எனக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்தல்ல, அது எனக்கு இப்போ புரியுது. அந்த பிளான் நான் கேட்டதோட 1,000 மடங்கு சூப்பராக இருக்கு. ப்ராபப்ளி நான் இன்னைக்கு பாஸ் ஆயிருந்தாலும் நான் இன்ஜினியர் தான் இருப்பேன். இன்ஜினியர் மோசம்லாம் இல்லை, பட் ஆனால் எனக்கு அது கரெக்டே இல்லை. எனக்கு அது வந்திருக்கவே வந்திருக்காது, வந்திருந்தாலும் நான் சந்தோஷமாக பண்ணியிருப்பேனா தெரியாது. என் கூட படித்த 220 பேர் 12th இன்ஜினியரிங் குரூப்பில் படித்து எழுதினானுங்க அப்படின்னா 200 பேர் இன்ஜினியராக இருப்பாங்க, நான் 201st இன்ஜினியராக இருப்பேன். பட் ஆனால் அன்றைக்கி எனக்கு கிடைக்கலையா, நான் ஃபெயில் ஆகிட்டேன், அன்றைக்கி எனக்கு பயங்கர மோசமாக இருந்தது, என் லைஃப் எவ்வளோ குருவலாக இருக்கு, கடவுள் என்ன எப்படி இப்படி பண்ணிட்டார். ஆனால் அவர் எனக்கு செம்மையாக ஒரு பிளான், நான் போடுற நான் என்ன பிளான் போட்டிருப்பேனோ அதோட ஒரு செம்ம எக்ஸைட்டிங்காக ஒரு பிளான், என் லைஃப்பை பயங்கர பிளெஸ்ஸிங்கோட ஒரு செம்மையாக கிரியேட் பண்ணி ஒன்று வச்சு அது ஏய் வெயிட் பண்ணுறா, அது இருக்குடா உனக்கு எதுக்கு இது அப்படின்ற மாதிரி ஒன்றுக்காக தான் பண்ணியிருக்காருன் போது, அதுக்கு அடுத்த நாளே அந்த கோயிலுக்கு காலைல போனோம். ரொம்ப வருஷம் கழித்து போகும்போது எப்படி இருந்ததுன்னா, அங்கே போய் நின்றுருக்கேன் நான் வந்து, யோ நிற்கும் போது சாமி கும்பிட்டு நம்மளுக்கு அழுகையே வரல, நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு அழுக வரணும், அழுக வரணும், நம்ம என்ன அழமாட்டேன்றோம் அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு அழுக வரல. ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்ல தான் போனேன், தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்ல போனேன், ஆனால் அழுகே வரல. கரெக்டாக கொஞ்ச நேரம் கழித்து அந்த அப்படியே நின்றுருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 4-5 நிமிஷம் இருக்கும், அதை ஃபோர்ஸ்லாம் பண்ணி அழணும்லாம் நினைக்கும் போதெல்லாம் வரல. கரெக்டாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடவுளே ரொம்ப நன்றின்னு திரும்பும் போது திருப்பி ஒரு ஏர்வாட்டி திரும்பி பார்க்கலாம், திரும்பி பார்த்தேன் கல்லேருந்து போல போலன்னு அப்படியே ஊத்திச்சு. என் லைஃப் எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், அதை அமைச்சு கொடுத்தது நீ தான், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அன்னைக்கு தான் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் எந்த வழிபாடு தலத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நன்றி சொல்றதுக்கு வண்டி தான் போவேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று கேட்போம், எனக்கு இது வேணும், இன்னைக்கு நம்மளுக்கு இது பெருசாக இருக்கும், இன்னைக்கு லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை இந்த பையனோட எனக்கு இருக்க பிடிக்கல, இவன் எப்படியாவது என்ன விட்டு போகணும், இல்லை இந்த வீடு வாங்கணும், இந்த லோனை சீக்கிரம் அடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும், அந்த மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் பெருசாக தோணும். அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு பெருசாகவே இருந்திருக்காது. நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன் நினச்சோமோ அது ஆக்சுவலாக அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்திருக்காது. ஸோ நான் 100% என்ன நான் சரண்டர் பண்ணிடுவேன். வேணும் அப்படின்னு கேட்கறதோட கடவுளே இந்த மாதிரி ஒரு நல்லது வந்து நடக்க போகுது, நீ இதுக்கு நான் கரெக்டு நினச்சேன்னா நடத்திவே, அப்படி இல்லைனாலும் சூப்பர் அப்படின்ற மாதிரி இருப்போம். அது நடக்கலைனாலும் நான் போய் தேங்க்ஸ் சொல்வேன், நடந்தாலும் போய் தேங்க்ஸ் சொல்வேன். எக்ஸாக்டாக இந்த பையன் ஆன் சைட்டு போல அப்படின்னும் போது அவன் கேட்டது கடவுள் கிட்ட கிடைக்கல அப்படின்னு அவன் எப்போ அந்த கோவம் வந்ததோ அதுலேருந்து 7-8 வருஷத்துக்கு சம வெறுப்பில் தான் இருந்தான். ஆனால் அவன் போயிருந்தானா என்ன இருக்கும், அமெரிக்காவில் எல்லாரும் மாதிரியும் போயிருப்பான், அங்கே முடிஞ்சால் அந்த கிரீன் கார்டு கிடச்சிருக்கல, 100 வருஷம் ஆகுது அவன் இப்போ கிடைக்கலனாலும் வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே இருந்திருப்பான். டிசம்பர் மாதத்தில் இங்கே கிளம்பி வந்திருப்பான். இன்னைக்கு 160 கோடி ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை ரெடி பண்ணி அதை வந்து இன்னைக்கு விற்று அதில் வந்து அவனே இப்போ 3 வருஷத்துக்கு இருந்து பார்த்துக்கலாமா. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை அவனால் கிரியேட் பண்ண முடிஞ்சது எவ்வளோ பெரிய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். இன்னைக்கு அவன் போயிருந்தானே இது நடந்திருக்காதுல்ல. ஸோ இன்னைக்கு அவன் எக்ஸாக்டாக என்னோட மனநிலையெல்லாம் இருந்தான், கடவுளே நீ எனக்கு நல்லது பண்ணியிருக்க, செம்மையாக எனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர நிகழ்ச்சியாக, ஆஹா இது நம்ம ஃபீலிங் வண்டி இல்லை, இவனோ அதே ஃபீலிங், சே ஐ நோ ஹாரி பாட்டர் ஆல்சோ ஐ ஆல்சோ சேம் ஃபீலிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அவங்க கிட்ட சொல்லணும் நினச்சாண்டே. ராஜா ஏதாவது ஒன்று மனம் முருகி நீ கேட்குறேன் வச்சுக்கோங்க, உடனே கொடுத்தனா அது பேர் மேஜிக். ஆனால் உனக்கு எது கரெக்டோ அது உனக்கு நடக்கும், உனக்கு ஒன்று வரும். ஏன்னா நான் இதெல்லாம் பயங்கரமாக நம்புவேன். நான் ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்கேன் இது பண்ணலாமா அப்படின்னும் போது திடீர்னு எனக்கு பாம்பேலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையனோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி வாக்கிங் போயிட்டே இருந்தேன், டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு ஒன்று சொன்னாங்க. நான் என் மைண்டில் டவுட்ஃபுல்லாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கன்ஃபார்மாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு, இன்ஃபேக்ட் ஐ வாஸ் நாட் திங்கிங் அபவுட் யூ, பட் சடனாக எனக்கு அது தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு நான் உங்ககிட்ட சொல்லாமா அப்படின்னும் போது இவன் தான் சொன்னான், அதான் அவன் ஹஸ்பண்ட் பேர் சொல்லி அவன் தான் சொன்னான். எக்ஸாக்டாக அவன் மைண்டில் இது மாதிரி ஒன்று யோசிச்சிருக்கான், நீ சொல்ல அவன்கிட்ட அப்படின்னு அவன் சொன்னாங்க. சொல்லும்போது ஸோ சாதாரணமாக சின்ன தாட்டாக என் மைண்டில் இருந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதுக்கும் நான் இப்போ முன்னாடி சொன்னதுக்கும் சம்மந்தம் இருக்கா எனக்கு தெரியல, பட் ஆனால் இதுவும் இப்போ தான் நடந்ததுனால சேர்த்து சொல்லிட்டேன். பட் ஆனால் என்னன்னா, டேய் ராஜா உனக்கு நீ சின்னதாக ஒரு பிளான் வச்சிருப்போம், உன் கண்ணுக்கு தெரிகிற உனக்கு இருக்கிற லிமிடேஷனோட உனக்கு உன வச்சு இருக்கிற மதிப்பீடோட நீ இப்போ என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு ஒன்று நினைப்பல, அதோட பெருசாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கிராண்ட் லைஃப் உனக்காக ஏற்கனவே டிசைன் பண்ண வச்சுருக்கோம். கடவுள் நீ நம்பினா அதை கடவுள்னு நினச்சிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சக்தின்னு சொன்னா ஏதோ ஒரு சக்தின்னு வச்சுக்கலாம், இல்லை இயற்கைன்னு நினச்சினா இயற்கைன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பெரிய கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் உனக்கே தெரியாது, அதை ஒன்னாலேயே வந்து இப்போது ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது, அதோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட்டு நான் கடவுள் நம்புறதுனால கடவுள் நம்மளுக்காக வச்சுருப்பார். அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நீ நம்புகிற ஒரு சூப்பர் பவர் நான் கடவுள் நம்புகிறேன், அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அது மதம்லாம் அதுக்கு மதம் ஜாதி அதெல்லாம் வராது, ஏதோ ஒரு கடவுள் நீங்கள் நம்புறீங்களோ இல்லை இயற்கையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சூப்பர் பவர் நம்மளுக்காக எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ போயிட்டு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க வேணாம், உனக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கொடுப்பாங்க, அது நீ நினைச்சதோட செம்மையா இருக்கும், அது ஒரு நாள் நடக்கும். ஓகேவா? அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு வாட்டி சாமியை கும்பிடும் போதும் செம்மையா சூப்பர் கடவுளே நீ தான் கடவுளே பெஸ்ட், உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு தெரியும் குடு, ஓகே தேங்க்யூ அண்ட் சாரியும் சொல்லிடுங்க. நம்மளாம் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. தேங்க்யூ ஃபார் ஆல் த குட் திங், சாரி ஃபார் ஆல் த மிஸ்டேக்ஸ். இதுதான் என்னோட பேசிக் பாட்டம் லைன் ப்ரேயர். இந்த விஷயம் நடந்தவொடனே ரொம்ப சந்தோஷமா இருந்ததா எனக்கு என்னோட ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்தது, அந்த மந்தவள்ளி மொன பிள்ளையார் கோயில். யா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் இப்போ வந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பொங்கல் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். டொடன் டன் டொண்ட்டன் டண்ட்டன் டென் டாக் டென் டாக் டென் டாய்.